வணக்கம் நேயர்களே. இன்று 2026 ஜூலை மாதம் 31 தமிழிற்கு பெறாவோ வருடம் ஆடி மாதம் 15 நாள் இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 சஃபர் மாதம் 17 நாள் வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அட்பத் சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 30 அதிகாரமான உண்மை வாய்மை மெய்மை என மனம் வாக்கு காயத்தால் பொய்யின்றி இருக்க வேண்டும், இவற்றுள் வாய்மை எனப்படுவது பொய் பேசாதிருத்தல் என்பதனை விளக்கும் வாய்மை என்னும் அதிகாரத்தில் இருந்து 6 குறள், பொய்யாமையால் புகழ் உண்டாகும், அதற்கு இணையான புகழ் வேறு இல்லை, மேலும் மிக வருந்தாமல் மெய் பேசுவதொன்றே ஏனைய நல்லற பயன்களையெல்லாம் தரும் என்பதை கூறும் குறள் இது. பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். வள்ளுவர் கூறுகிறார், பொய் சொல்லாமல் வாழ்வதைப் போல உயர்ந்த புகழ் வேறு எதுவும் இல்லை என்று. உண்மையுடன் வாழும் மனிதன் நம்பிக்கையை பெறுவான், மரியாதையை பெறுவான், சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவான். அத்தோடு உடம்பை வருத்தி செய்யும் தவம் தானம் போன்ற அறச் செயல்களைப் போலல்லாமல் பொய்யாமை எளிதானது, ஆனால் பலன் மிகவும் பெரிது. பொய் சொல்லாமல் இருப்பது என்பது வெறும் உண்மை பேசுதல் அல்ல, அது உள்ளத்தின் தூய்மை. பொய்யாமை கொண்ட மனிதன் மனம் தெளிவாக இருக்கும், செயல் நேர்மையாக இருக்கும், உறவுகள் வலுவாக இருக்கும். ஒரு மனிதன் பொய் பேசினால் அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையை உடைக்கும் செயல். அதனால்தான் வள்ளுவர் பொய்யாமை எல்லா அறங்களின் அடித்தளம் என்று கூறுகிறார். பொய்யாமை மற்றும் சமூக நெறி, சமூகத்தில் நம்பிக்கையை உருவாகும் அடிப்படை பொய்யாமை. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில், பெற்றோர் குழந்தைகளுக்கிடையில், சகோதரர்கள் இவர்களிடையே நம்பிக்கை உருவாகும் காரணம் உண்மையுடன் வாழ்வது. ஒரு சமூகத்தில் பொய்யாமை இருந்தால் நண்பர்கள், தொழில் உறவுகள், வணிகம் இவை அனைத்தும் பொய்யில்லாத நெறியின் மேல் கட்டப்பட்டிருக்கும். பொய்யில்லாத இடத்தில் சந்தேகம் குறையும், நம்பிக்கை பெருகும், உறவுகள் வலுவாகும், அமைதி நிலைக்கும். இன்றைய உலகில் உண்மை பேசுவது எளிது, ஆனால் பொய் சொல்லாமல் வாழ்வது அதுதான் சவால். சமூக ஊடகங்களில் ஒரு பொய்யான தகவல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றிவிடும். அந்த சூழலில் திருவள்ளுவர் கூறும் இந்த குறள் ஒரு வெளிச்சம் போல செயல்படுகிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நன்மையை உருவாக்குகிறதா, ஒருவரின் மனதை உயர்த்துகிறதா, அவருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதா என்று சிந்திக்க செய்கிறது. திருக்குறள் 296 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, பொய்யாமை மனிதனின் உயர்ந்த புகழ். உண்மையுடன் வாழ்வது நம் வாழ்க்கையை உயர்த்தும், நம் உறவுகளை வலுப்படுத்தும், நம் சமூகத்தில் நம்பிக்கை உருவாக்கும். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 6 குறள், பொய்யாமை அன்ன புகழ் இல்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
இனிய காலை வணக்கம். சங்கநாதம் வானொலியின் அன்பான நேயர்களே, அருமையான இன்றைய நட்பொழுதில் உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சியுடன், வளமை போன்று இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியிலும் சிறுகதை ஒன்று கேட்டு சிந்தித்து இருக்கப் போகிறோம். பழிவாங்கும் எண்ணங்களை எம் மனதில் எப்போதும் சுமந்து வாழ்வதால் ஏற்படும் வலிகளை விளக்கும் இக்கதை கேட்டபின் உங்கள் அனைவரையும் சிந்திக்க தூண்டும் என்று நம்புகிறேன். சாமியார் முன்னால் வந்து நின்ற சீடன் ஒருவன், எத்தனையோ பேர் என்னை கேலி செய்திருக்கிறார்கள், வசை பாடியிருக்கிறார்கள், எத்தனை பேர் என் முதுகில் குத்தியிருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரையும் பழிவாங்காமல் ஓயமாட்டேன் என்று பொறுமினான். அவனுக்கு புரியும்படி கூறி சாந்தப்படுத்த நினைத்த சாமியார் அவன் கையிலே ஒரு கோணிப்பையை கொடுத்து, நீ யாரையெல்லாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களின் பெயரை ஒரு உருளைக்கிழங்கில் செதுக்கி இந்த கோணிப்பையில் போட்டு கொண்டு வா. ஆனால் ஒரு கிழங்கில் இரண்டு மூன்று பெயர்களை செதுக்கக்கூடாது. ஒவ்வொரு பெயரையும் தனித்தனியாக செதுக்கி நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் இந்த கோணியை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்றார். அன்று இருந்து யார் மீது கோபம் வருகிறதோ, யார் யாரை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து பெயரை செதுக்கி கோணிப்பையில் போட்டு கொண்டே வந்தான். ஆரம்பத்தில் கோணியை தூக்கி கொண்டு திரிவது ஒன்றும் பெரிய சிரமமாக தெரியவில்லை. ஆனால் நாளாக நாளாக அது சுமையாக தோன்றியது. இன்னும் கொஞ்ச நாள் போனதும் தூக்குவதே சிரமமாகிவிட்டது. இதனிடையே சில நாட்களுக்கு பின் அந்த உரித்த உருளைக்கிழங்குகளிலிருந்து வாசனை வர ஆரம்பித்தது. நாள் போக போக அது சகிக்க முடியாத அழுகிய நாற்றமாக வீச ஆரம்பித்தது. அவன் மூட்டையை தூக்கி கொண்டு வந்தாலே நெருங்கிய நண்பர்கள், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளைகள் எல்லோரும் அவனிடம் பேச விரும்பாமல் ஓட ஆரம்பித்தார்கள். சீடன் மீண்டும் சாமியாரிடம் வந்து, என்ன இப்படி பண்ணிவிட்டீர்கள் சுவாமி என்று கூறி நின்றான். பழிவாங்கும் குரோத உணர்வை சேகரித்து கொண்டே வந்தால் அது சுமையாகிவிடும், துர்நாற்றம் வீசும், யாரும் பக்கத்தில் வரமாட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன் என்று கூறி சாமியார் முகத்தை பார்த்தான். ஆம், உண்மைதான். ஆனால் உனது பிரச்சினைக்குரிய தீர்வாக அந்த உருளைக்கிழங்குகளை அவ்வப்போது கொட்டி அந்த கோணியை காலி செய்வது மட்டுமல்ல, கோணி பையையே தூக்கி தூரப்போட்டு விட வேண்டும். அதாவது உனக்கு சுமை இல்லாமல் இருக்க வேண்டுமானால், அந்த சுமை நாற்றம் எடுக்காமல் இருக்க வேண்டுமானால், கோணியை முதலில் தூக்கியறி. உனக்கு துன்பம் இழைத்தவர்கள் தண்டனை பெற்றே தீர்வார்கள். நீ உன் வேலையில் கவனம் செலுத்தி உன் கடமையை சரியாக செய்து வா என்றார். ஆம் நேயர்களே, நம்மிலே பல பேருக்கு இருக்கின்ற பிரச்சனைதான் இது. கைவிட வேண்டியது பழிவாங்கும் நினைப்பை மட்டுமல்ல, பழிவாங்கும் மனதையும் கூடத்தான். மறக்க வேண்டியவைகளை மறக்காமல் நினைத்திருப்பதும், மறக்க வேண்டாதவைகளை மறந்து விடுவதும் தான் இந்த உலகத்தின் இன்றைய துன்பங்களுக்கு எல்லாம் காரணம் என்று கூறி, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுறார்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம்.
இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க குருபரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான துவாரகா குருபரனின் பதிவொன்றினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று புறங்கூறாமை பற்றி சில திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் சொல்ல போகிறேன். அறங்கூறான் அல்ல செய்யும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறமல்லாத தீயவற்றை செயலை காத்திலும் பிறரை பற்றி புறங்கூறுதல் கொதிய குற்றமாக கருதப்படும். அரண் அலி அல்லவை செய்தலின் தீதே புறன் அலி பொய்த்து நகை. ஒருவனை காணாத போது அவனை பற்றி புறங்கூறி பேசிவிட்டு அவனை நேரில் காணும் போது பொய்யாக சிரித்து பேசுதல் என்பது கொடுமையிலும் கொடுமையாகும். புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். ஒருவன் புறம் கூறி இழிந்த வாழ்வை வாழ்வதை காட்டிலும் அவன் செத்து மதிதல் எல்லா வகையிலும் சிறந்ததாக அமையும். கண்ணென்று கண்ணர சொல்லின்னும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவன் பிறரை பற்றி நேரில் குற்றங்குறைகளை சுமத்தினாலும் சுமத்தலாமே ஒழிய புறங்கூறும் பழி சொற்களை மட்டும் மறைவாக ஒழுனாலும் சொல்லக்கூடாது. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையால் காணப்படும். ஒருவனின் புறங்கூறும் இழிந்த பண்பிலிருந்து அவன் அறச்சிந்தனை உடையவன் அல்லன் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். பிறன்பலி கூறுவான் தன்பலியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். ஒருவன் பிறர் மீது வீண்பலி ஒன்றனை கூறினால் பிறர் அவன் மீது பல பெரும்பலிகளை வெளிப்படையாகவே கூறுவார்கள். பகை சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச் சொல்லி நட்பாதல் தேச்சா தவர். நண்பர்களோடு கொள்ளும் நட்புறவினால் ஏற்படும் நன்மையை அறியாதவர்கள்தாம் நண்பர்களை பற்றி புறங்கூறி பின்னர் அவர்களை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள். துண்ணியார் குற்றமும் தூச்சும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாத்து. மிக நெருங்கிய நண்பர்கள் பற்றி கூட புறங்கூறி தூச்சி திரியும் இயல்பினை உடையவர்கள் சிறிது கூட தொடர்பில்லாத பிறரை பற்றி மிக மிக இழிவாக புறங்கூறி பேச ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அறநோக்கி ஆச்சங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் புரை. புறங்கூறி திரிப்பவன் எதற்கும் பயன்படா தவனாய் நிலத்திற்கே ஒரு சுமையாகத்தான் காணப்படுவான். ஏதிலார் குச்சம் போல் தம் குச்சம் காண்டிருப்பின் தீதந்தோ மண்ணும் உயிர்க்கு. பிறர் குச்சத்தை காண்பதை போல தம் குச்சத்தையும் எண்ணி பார்த்தாலே ஒருவருக்கு புறங்கூறும் பழக்கம் ஏற்படாது. நன்றி. அன்புதன் துவாரகா குருபரன்.
குருபரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான துவாரகா குருபரனின் பதிவினை தொடர்ந்து வருவது திரு கார்த்திபன் மைத்ரேயி தம்பதியினரின் மகனான செல்வன் ஆரூஸ் கார்த்திபனின் பதிவு ஒன்று.
சங்கநாதம் நேர்களுக்கு என் பணிவன்பான வணக்கங்கள். திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட உலக பொதுமறையா திருக்குறளில் இருந்து கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று. நான் ஆரூஸ் கார்த்திபன். அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றுலகு எழுத்துக்கள் அனைத்தும் அகரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. அதுபோல் உலகம் இறைவனை அடிப்படையாக கொண்டுள்ளது. குறள் இரண்டு. கற்றதனால் ஆய பயனின் கொள் வாழறிவன் நற்றால் துலா அர் எனின். தூய அறிவை வடிவமாய் விளங்கும் இறைவனின் நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியின் ஆகிய பயன் என்ன? குறள் மூன்று. மலர்மிசை ஆகினான் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீடு வாழ்வார். தன் அன்பரின் ஆகமாகிய மலரில் வீட்டிற்கும் இறைவனின் நல்ல திருவடிகளை நினைப்புவோருக்கு இவ்வுலகில் நீண்ட நாள் வாழ்வார்கள். குறள் நான்கு. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு சாண்டம் விடும் பெயில. திருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனின் நல்ல திருவடிகளை வணங்குவோருக்கு அப்பொழுதும் துன்பம் இல்லை. குறள் ஐந்து. இரு சேர் இறைவினையும் சீரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் நாட்டு. இறைவனின் உண்மையான புகழை விரும்பி அன்பு செலுத்துவோர் தெரியாமலே ஏற்படும் நல்வினை தீவினை இல்லை. நன்றி.
இன்றைய சங்கநாதம் நிகழ்ச்சியை அலங்கரித்த துவாரகா குருபரன், ஆரோஸ் கார்த்திபன் ஆகியோருக்கு சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
மறைந்த இயக்குநர்கள் திரு பாரதிராஜா, திரு பாக்கியராஜ், மற்றும் திரை இசை பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி ஆகியோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக திரு ரவி முத்துமாணிக்கம் அவர்களும் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களும் இணைந்து காதல் ஓவியம் எனும் இசை மாலையினை வழங்க உள்ளார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில். நிகழ்ச்சி நடைபெறும் இடம் பிரிக்டேல் இன்டர்மீடியட் ஸ்கூல் தியேட்டரில். இலக்கம் எண் 200 பிரிக்டேல் ரோட், பிரிக்டேல், நார்த் ஷோர், ஆக்லாந்து என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. நுழைவுச் சீட்டுக்கும் நிகழ்ச்சி பற்றிய மேலதிக விவரங்களுக்கும் திரு ரவி அவர்களை 021-991-594 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் மறந்துவிடாதீர்கள். காதல் ஓவியம் இசை மாலை ஆகஸ்ட் 1 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் பிரிக்டேல் இன்டர்மீடியட் ஸ்கூல் தியேட்டரில் நடைபெற உள்ளது. அனைவரும் ஒருபடி அன்புடன் அழைக்கின்றோம்.
சங்கநாதத்தின் சமூக அறிவித்தல் துயர் பகிர்வு. திரு பாலேந்திரா சாம்பசிவம் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி திங்களன்று இவ்வுலகை விட்டு தெய்வலோகம் அடைந்து விட்டார். திருமுருகன் திருத்தொண்டரான திரு பாலேந்திரா அவர்கள் யாழ் வல்வெட்டுத்துறையை புறப்படமாகவும் அக்லாந்து மனுக்காவை பதிவிடமாகவும் கொண்டவரும் திரு சாம்பசிவம் இந்திராவதி அம்மையாரின் பாசமுள்ள தலைமகனும் சாமினியின் பாசமுள்ள துணைவரும் லசானின் அன்பு மாமனாரும் யாசினியின் அவர்களின் பாசமுள்ள அப்பாவும் சிரன் அஞ்சலி ஆகியோரின் பேரன்பு தாத்தாவும் செல்வேந்திரா, பவானி, மதுமதி, சுரேந்திரன், ராசேந்திரா, சுபாங்கினி ஆகியோரின் உடன்பிறப்பும் சிவகுமார், இந்திரகுமார், விஜயகுமார், நந்தினி, அகிலா, உஷா ஆகியோரின் பாசமுள்ள மைத்துனரும் ஆன திருமுருகன் திருத்தொண்டர் திரு பாலேந்திராவின் இறுதி அஞ்சலியும் ஈமை கிரியைகளும் 30/7 வியாழன் காலை 10 மணி முதல் 11 மணி வரை நடைபெற்றது. மிக கரத்த மனதுடன் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு அறிய தருகிறார்கள் பாலேந்திரா அவர்களின் குடும்ப உறவுகள். உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-21-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ், மனுக்கா சிட்டி, ஓக்லாந்து.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம் தமிழ் உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், ஆக்லாந்து.
அடுத்ததாக சங்கநாதம் நிகழ்ச்சியில் தமிழமுதம். தமிழமுதம் நிகழ்ச்சியில் இன்று சிட்னியில் இருந்து கலந்து கொள்கிறார் பிரபல எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள்.
இன்பத் தமிழின் என்ன புதையல்! யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன மகாகவி பாரதிக்கு சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, தெலுங்கு உட்பட பல மொழிகள் தெரியும். ஆனால் அவர் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்றுதான் சொல்லியிருக்கிறார். இதனால் அவர் மற்ற மொழி சொல்லை விருப்பதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. தமிழில் தமிழ் இலக்கியத்தில் குறிப்பாக சங்க நூல்களில் பதிந்திருக்கிற உயர்வு சொல்லை அறிமுகப்படுத்துவதாகவே அர்த்தம் கொள்ள வேண்டும். பாரதி ஒரு கவிஞன், அவன் எம்மொழிக்கும் எதிரியல்ல. ஆனால் தாய்மொழி தமிழை உள்வாங்கி உணர்ந்து மகிழ்ந்து தமிழ் சொல்லை தூக்கி பிடித்திருக்கிறான். சொல் என்பது மொழியில் முக்கியமானது. தமிழில் சொல்லென்றால் மொழி, பேச்சு, உறுதிமொழி, மந்திரம், புகழ், சாபம், கட்டளை, புத்திமதி என அர்த்தங்களை கொடுப்பதாக சொல்லகராதி பொழிகிறது. ஒற்றை சொல் சுவையூட்டும் ஒன்று. சுந்தர தமிழில் கவிதை எழுதுபவர்கள் கவிஞர். குழந்தை ஒரு சொல்லை உச்சரிக்கிற போது மழலை மொழி உருவாகிறது. அறிஞன் சொல்லால் பேசுகிற போது பேச்சு வருகிறது. நம்பிக்கையோடு ஒரு சொல் கொள்கிற போது உறுதிமொழி பிறக்கிறது. இறையை சொல்லால் ஒதுகிற போது மந்திரம் ஒழிக்கிறது. நல்லோரை பற்றி சொல்கிற போது புகழ் வருகிறது. அநீதிக்கு எதிராக சொல்கிற போது சாபம் பிடிக்கிறது. அதிகாரத்தோடு சொல்கிற போது கட்டளை பிறக்கிறது. மூத்தோர் சொல் புத்திமதியாக தெரிக்கிறது. சொல் என்பது மொழியில் முக்கியமானது. சொல் இல்லாமல் மொழியே இல்லை. நெடுங்கணக்கில் உயிராய் மெய்யா உயிர்மையா அடங்கியிருக்கிற ஒற்றை எழுத்து சொற்களாகிற போது மொழியின் உயிர் துடிப்பு உணரப்படும். காதலன் வாயிலிருந்து விழுகிற சொல் காதலை வளர்க்கும். கவிஞன் கையில் உருவாகிற சொல் காவியத்தை உருவாக்கும். வர்த்தகன் சொல் செல்வத்தை சேர்க்கும். அரசியல்வாதியின் சொல் பதவியை காட்டும். ஆன்மீகவாதியின் சொல் இறையை கூட்டும். விஞ்ஞானியின் சொல் வியப்பை தரும். விவசாயியின் சொல் பதியை போக்கும். ஆசிரியின் சொல் மாணவனை உருவாக்கும். கணவனின் சொல் வாழ்க்கையை மெருகூட்டும். மனைவியின் சொல் வாழ்க்கையில் வசந்தம் தரும். நல்லவனின் சொல் வாழ்வை திறக்கும். வல்லவனின் சொல் வாழ்வை அளிக்கும். இவ்வாறு சொல்லுக்குள்ளே பல வித்துகள் வித்தைகள் விரிந்து கிடக்கின்றன. இவற்றை உணர்ந்து பார்க்கிற போது சொல்லின் உயர்வு புரியும். ஆங்கிலத்தில் வேர்ட் என்றால் இது போன்ற பல கருத்துகள் அகராதியில் இருக்கின்றன. சொல் என்பது அவை பேச்சுக்கான சொல், எவருக்கோ கொடுத்த சொல், அவன் அனுப்பிய சொல், நான் கொடுத்த சொல், போல நீ எனக்கு கொடுத்த சொல், நல்லவனுக்கு அழகு ஒரு சொல், வாயால் சொன்ன சொல், புகழ் பெற்றவர்கள் சொல், கடைசி சொல், அரசியல் கட்சிகளின் சுதந்திர சொல் என பல சொற்கள் சொல்லப்படுகின்றன. பெட்ரிக் ஆர் பேனாட் என்ற ஆங்கில அறிஞர் ஒரு நல்ல சித்திரம் அல்லது ஒரு படம் 10,000 சொல்லுக்கு மேலானது என்று சொல்கிறார். ஆனால் அதற்கு மேலாகவே இன்னொரு மேல்நாட்டு அறிஞர் மனிதனாவனின் சொல்லில் கடவுள் காணப்படுகிறான் என்று சொல்கிறார். மனிதன் கடவுளை காண மாய மந்திரங்கள் வித்தைகள் தேவையில்லை. சொல் நற்சொல்லே போதும். சொல் விதைக்கு சமமானது. மனமென்னும் வயலிலே விதைப்பது சொல். வயல்வெளியில் நடுவது நெல். இரண்டும் விதை. வீரிய விதையில் பாரிய நெல் வளரும். நல்ல சொல் சுகமான வாழ்வை தரும். சொல்லிலே சுகங்கண்டவர்கள் பலர். சொல்லால் வீழ்ந்தவர்கள் பலர். சொல்லுக்காக வேள்வி செய்து மேலெழுந்தவர்கள் சிலர். உறுதி தருவதும் சொல். இறுதி தருவதும் சொல். சொல்லால் சொர்க்கம் போனவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மனிதனை உயர்த்துவது உணர்த்துவது சொல். உள்ளத்தில் உள்ளதுதான் சொல். வெளியே சொல்வது உள்ளத்தில் இருந்துதான் வரும். சொல்லில் நல்ல சொல் கோணல் சொல் உண்டு. உள்ளத்தில் கோணல் இல்லை என்றால் சொல்லிலும் அது இருக்காது. கிராமங்களை இதில் முடிச்சு போட்டு அவனு மனசு மாதிரியே சொல் இருக்க என்பார்கள். இலக்கியத்தில் வரலாற்றில் சொல்லே திருப்புமுனையாக இருக்கும். சொல் மனிதனுக்கான மந்திரம். சின்ன ஏழைக்கு உயிர்நாடி. சொல்தான் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் அடையாளம். மனிதனை யார் என்று சொல்வதும் சொல்தான். சொற்களுள் பயனுடைய சொற்களை சொல்லுக என்கிறார் திருக்குறளின் நாயகன் திருவள்ளுவர். குறளின் ஒவ்வொரு குறளும் சொல்விதையே. சங்க இலக்கியங்களிலும் சொல்விதை உண்டு. நல்ல இலக்கியங்கள் சொல்வதையே சொல்விதை என்கிறேன். சொல் விதையாக இல்லாவிடில் அச்சொல்லில் எழுச்சி இல்லை. எழுச்சி இல்லாமல் சொல் உதை சொல்வதை எனலாம். விதைக்கும் வதைக்கும் ஒரு கொம்புதான் வேறுபாடு. இந்த வேறுபாட்டில் சொல்லின் மாறுபாட்டை பார்க்கலாம். ஆனால் தமிழ் இலக்கியத்தில் திருக்குறளில் அறிஞர்கள் தேடுவது சொல்விதையத்தான். விதையாகாத சொல் எதையும் விதைக்காது. விதையாகாத நிலத்தில் எதுவும் விளையாது. ஆனால் மண்ணின் மொழியின் மனிதனின் மானத்தை காக்கின்ற படைப்பாளிகள் தேடுவது விதையாகிற சொல் விதை. நன்றி, வணக்கம்.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானேயர்களே.
கூ பார்த்தே உன் தன்மை அழகு. பேராசிரியர் நித்யானந்தன் கூத்தில் செய்த மாற்றங்களாவன. வட்டக்கலையில் ஆடப்பட்ட கூத்தை படச்சட்டம் அடைக்கு கொணர்ந்தது. விடிய விடிய ஆடப்பட்ட கூத்தை 1.5 மணி நேரத்துக்குள் சுருக்கியது. பாடல்களை சுரிசுத்தமாகவும் தெளிவாகவும் பொருள் விளங்கவும் பாட வைத்தது. மேடையில் பிற்பாட்டுக்காரரை அரைவட்டமாக நிறுத்தி தனது கூத்திற்கான ஒரு புது அரங்கை உருவாக்கியது. நேர சுருக்கத்துக்கு ஏற்ப தாளக்கட்டுக்களை சுருக்கியது. வாயால் தாளக்கட்டுக்களை சொல்லாமல் மத்தளத்தில் அதனை வாசிக்க வைத்தது. நவீன மேடை ஒளியை பயன்படுத்தியது. உடை ஒப்பனைகளில் மாற்றம் ஏற்படுத்தி அதனை ஓர் அழகுக்குள் கொண்டு வந்தது. பறை, உடுக்கு, மேளம், புல்லாங்குழல் முதலான தோற்கருவிகளையும் மத்தளதாள வாத்தியங்களுடன் இணைத்துக் கொண்டது. கூத்தில் பிரதேச சாதி வீதமின்றி அனைவரையும் ஆட வைத்தது. பெண்களையும் கூத்தில் ஆட வைத்தது. கொப்பி பார்ப்பவரை ஏடு பார்ப்போர் என அழைத்தது. கூத்திற்கு வடமோடி தென்மோடி நாடகம் என பெயர் வைத்தது. கூத்தின் பார்வையாளர் வட்டத்தை வித்தியாசமாக்கியது. அவை பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் கூத்தில் செய்த மாற்றங்கள் எனலாம். நாம் வயலினையும் ஆமோனியத்தையும் இணையுங்கள் சேர் இன்னும் அழகாக்கும் என்று கூறினோம். அவற்றை அறிமுகம் செய்ய அவர் அன்று சற்று தயங்கினார். கூத்தை படச்சட்ட மேடையில் ஆடலாம், சுருக்கி போடலாம், செம்மைப்படுத்தலாம், அழகுபடுத்தலாம், மத்தளம் தவிர்ந்த பிற வாத்தியங்களையும் சேர்க்கலாம், நடிப்பை சேர்க்கலாம், ஒப்பனை உடைகளை மாற்றலாம், ஒளியமைப்பை நிகழ்த்தலாம் போன்ற விடயங்களை நான் அங்கு கற்றுக்கொண்டேன். வட்டக்கலரையில் ஆடிய ஒரு கூத்தை படச்சட்ட மேடையில் ஆடலாம் என வினாவை எழுப்பி படச்சட்ட மேடையின் தன்மையினையும் வட்டக்கலரியின் தன்மையினையும் அவுக்கு விளக்கிய பேராசிரியர் சிவத்தம்பி செல்லையா அண்ணாவியாரதும் அன்று ஓரளவு கூத்தறிந்த எனதும் உதவி பெற்று வட்டக்கலரி ஆட்ட முறைகளை எப்படி படச்சட்ட மேடைக்கு தக ஆடலாம் என சிலவற்றை மாற்றியதுடன் நமக்கு விளக்கவும் செய்தார். கூத்து வட்டக்கலரியில் தான் ஆட வேண்டும் என்பதில்லை, வட்டக்கலரியிலும் ஆடலாம் என்பதே கூத்து பற்றிய சரியான புரிதல் என விளக்கினார். கலித்தொகையில் சுரிதகம் என வருவதன் ஒரு வகை அர்த்தம் சுற்றி ஆடல் என்பதாகும். அந்த சுற்றியாடல் என்பதன் நிகழ்ச்சியே சுற்றியாடும் இந்த வட்டக்கலரியாக இருக்கலாம் என கூறிய அவர், எனினும் சிலப்பதிகாரத்தில் திரை விலகும் மேடையும் கூறப்படுகிறது. அது ஒரு வகையில் ஒரு பக்க பார்வையாளர்களை கொண்ட மேடை. அதில் தான் மாதவி 11 வகை கூத்துக்களையும் ஆடி இருக்க வேண்டும் என்று விளக்கினார். இது பற்றிய உரையாடலை பேராசிரியர் கணபதி பிள்ளை, வித்யானந்தன் ஆகியோர் நிகழ்த்தினர். அவர்கள் அனைவருக்கும் இந்த தெளிவு இருந்தமை எனக்கு இப்போது புலனாகின்றது. வட்டக்கலர் மேடையா படச்சட்ட மேடையா என்பதில் முக்கியம், கூத்தே முக்கியம் என அவர்கள் கூறியது போல எனக்கு பட்டது. 4 வருட பல்கலைக்கழக கல்வி எனக்கு ஒரு அடித்தளமாகிற்று. தமிழை சிறப்பு பாட நெறியாக குவைந்தமையினால் தொல்காப்பியம் முதல் நன்னூர், ஜாப்பரும் கலக்காரிகை, தண்டி அலங்காரம் முதலான இலக்கணங்களையும், சங்க இலக்கியங்களையும், திருக்குறள், நாலடியார் முதலான அறநூல்களையும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம், கம்பராமாயணம் முதலான தமிழ் பெருங்காப்பியங்களையும், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் முதலான பக்தி இலக்கியங்களும், கலிங்கத்து பரணி, மூவருல நந்திக்கலம்பகம் முதலான சீற்றிலங்கியங்களையும், சைவ சித்தாந்த சாத்திரங்கள், தமிழ் மொழி திசை திருப்பிய வைணவ சமண பௌத்த தத்துவங்களையும், திருமூலரின் திருமந்திரம், சித்தர் பாடல்களையும், பள்ளு, குரமஞ்சி, நொண்டி நாடகம் முதலான நாடக இலக்கியங்களையும், ஆரம்ப உரைநடை நூல்களையும், நாவல், சிறுகதை, கவிதை முதலான நவீன இலக்கியங்களையும் அவ்வத்துறையில் துறை போனவர்களிடம் முறையாக கேட்கும் வாய்ப்பும் உண்டாயிற்று. அத்தோடு நான் இந்திய வரலாறும் பொருளியலும் ஒரு பாடமாக எடுத்தேன். அவை யாவும் என் கருத்தியலில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தன. இவை பின்னாளில் கூத்தின் அழகினையும் ஆற்றுகையையும் புரிந்து கொள்ளவும் புதிய கூத்துக்கள் எழுதவும் மிக உதவியாக இருந்தன. அத்தோடு செய்யுள் பணியும் ஆற்றலும் எனக்கு இருந்தது. பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் நடத்திய கவிதை போட்டியில் நான் பெற்ற முதற் பரிசு நான் இவற்றை எழுதுவேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு என் மீது ஏற்படுத்தியிருந்தது. பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு அவர்கள் எழுதிய கூத்தேயின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி சர்வீஸ் ஆன் planetaudio.org.